கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரப்.
தமிழ் சினிமாவில் எப்போதும் நடிகர்களுக்குத்தான் வாரிசுகள் வருவது வழமை. இங்கே பாடலாசிரியர் ஒருவருக்கு வாரிசு வந்திருப்பது ஒரு புதுமை. தமிழ் சினிமாவின் புதுமை வாழ்க. வணக்கம் மதன் கார்கி.
வணக்கம்.
உங்களை சூரியன் எஃப்எம் மூலமா சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம்.
வணக்கம் சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள்.
உங்கள் அம்மாவின் பெயர் பொன்மணி, அப்பாவின் பெயர் வைரமுத்து. இப்படி அவர்களுக்கு பச்சை தமிழில் பெயர் இருக்க, உங்களுக்கு ஏன் கொச்சை தமிழில் ஒரு பெயர்?
பேர்ல எதுவுமே இல்லைங்க, இப்படிதான் வைக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து என்னன்னா, நான் பிறந்தப்போ அப்பா வந்து கம்பன்னா பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க. அம்மா வந்து கம்பன் வந்து கூப்பிடறதுக்கு ரொம்ப அவ்வளவு சுலபமா இருக்காது, கொஞ்சம் சிரமமா இருக்கும்ன்றதுனால வேற பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அப்பா வந்து, அப்பாவுக்கு வந்து இந்த ரஷ்யன் ரைட்டர் கார்கி அவரோட தாயின்ற காவியம் ஒன்று தமிழ்ல வந்திருக்கு, மதர்ன்றது. அதெல்லாம் ரொம்ப படிச்சு அவர் ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார், பிடிச்ச ஒரு ரைட்டரா இருந்தார், கம்யூனிஸ்ட் ரைட்டரா. அதனால கார்கி அப்படின்ற பேர் வந்து எனக்கு வச்சாங்க. அப்புறம் வந்து அம்மா வந்து கார்கி மட்டும் ரொம்ப அந்நியமா இருக்கும்ன்றதுனால மதனும் சேர்த்துட்டு மதன் கார்கின்னு சொல்லி பேர் வச்சாங்க.
நீங்கள் தமிழ் சினிமாவுக்குள் நுழைவதற்கு உங்களுடைய தந்தை வைரமுத்து தான் உங்களுடைய விசிட்டிங் கார்டு என்று பரவலாக பேசப்படுகிறது.
அது உண்மை இல்லைங்க. ஏன்னா நான் வந்து திரைத்துறைக்கு வரணும்னு நான் நினைச்சப்போ அப்பா கிட்ட கேட்டேன். அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. அப்பா வந்து, நீ திரைத்துறைக்கு வரக்கூடாது, நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஹெச்டி பண்ணிட்டு நீ இந்த சைட்ல வர்றது சரியா இல்லை, திரைத்துறை வந்து உனக்கு சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால, ஆனா எனக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சு திரைத்துறைக்கு வரணும்னு. அதனால அப்பாவோட பேர் பயன்படுத்தல, நான் அப்பாவோட பேர் எங்கேயுமே சொல்லலை. நான் என்னோட பாடல்கள் சிலதை எழுதியிருந்தேன், அந்த பாடல்கள் வச்சுக்கிட்டு என்னுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷனை சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா சங்கர் சார் அவர்களை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி கூட அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பும்போது, நான் என்னோட பேர் கார்த்தி, நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், தமிழ்லயும் கணிப்பொறியிலயும் எனக்கு ஆர்வம் இருக்கு, உங்களோட ப்ராஜெக்ட் எந்திரன் ப்ராஜெக்ட்க்கு வந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்புறம் எங்களோட ரெண்டாவது மூன்றாவது சந்திப்புல தான் அவர் கேட்டாரு, எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் கிடைச்சதுன்னு கேட்டப்போ, அப்புறம் தான் நான் வந்து அப்பாவோட பேர் சொன்னேன். அப்பா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, அப்பாவோட பேரை பயன்படுத்தாம வரணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, உங்களையும் அறிமுகப்படுத்த வேணாம், அப்புறம் உங்களையும் இது மாதிரி கூட்டிட்டு போய் வாய்ப்பு கேட்க வேணாம்னு அப்பாவும் நினைச்சிருக்காரு, உங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு மரியாதை ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர், நான் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் போய் சந்திச்சிருக்கேன், நிறைய பேருக்கு இன்னும் கூட தெரியாது நான் அவங்களை போய் பார்த்தேன்ட்டு, அவங்க எல்லாருமே போய் சந்திச்சிருக்கேன். ஆனா அந்த சமயத்துல வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் என்னோட பாடல்கள் வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த பாடல்கள் தான் என்னை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தும். எந்திரன் பாடல் வெளிவந்த உடனே கே வி ஆனந்த் அவர்கள் என்ன கூப்பிட்டாங்க, என்னமோ ஏதோ பாடல், அந்த பாடல் வெற்றி பெற்றவங்க, அந்த பாடல் யாரு எழுதினாங்கன்னு கேட்டு கண்டுபிடிச்சு நிறைய பேர் வந்து என்ன கூப்பிட்டாங்க. என்னோட பாடல்கள் தான் எனக்கு பாடல்கள் வாங்கி கொடுத்துச்சு. என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே, என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில், வெட்டி எறிந்திடும் நொடியில் முட்டு அவிழுது கொடியே. ஏதோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, உருவமில்லா உருவமில்லா நாளை, ஏதோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ, அரை மனதாய் பிடியது என் காலை, என்னமோ ஏதோ மின்னி மறையுது விழியில், அண்டி அகலுது வழியில், சிந்தித்திதருது வெளியில், என்னமோ ஏதோ சிக்கி தவிக்குது மனதில், ரக்கை விரிக்குது கனவில், விட்டு பறக்குது தொலைவில்.
நீங்கள் ஒரு பாடல் ஆசிரியராக வருவதற்கு முதன் முதலாக நீங்கள் சந்தித்த இசையமைப்பாளர் யாரோ?
யுவன் சங்கர் ராஜா.
நீங்கள் தான் கவிஞர் வைரமுத்துவின் புதல்வர் என்று யுவன் சங்கர் ராஜாக்கு தெரியாதோ?
நான் அப்படி சொல்லிட்டு போலங்க, நான் என்னோட பேர் கார்த்தின்னு மட்டும் சொல்லிட்டு போனேன். அங்க வந்து அவங்களோட ஆபீஸ்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவங்களோட மேனேஜர் வந்து என்ன அடையாளம் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சிட்டு இவன் கிட்ட சொன்னாரு. இது 2008 நடந்துச்சு. இவன் கிட்ட சொல்லினேன், இவங்க கவிஞரோட சன் வந்திருக்காரு உங்களை பாக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்தாரு. அதுக்கப்புறம் பேசினாங்க. ஆனா அப்ப கூட அந்த படத்துல அந்த சமயத்துல எதுவும் வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. ஏதாவது நல்ல படம் வரும்போது நம்ம சொல்றேன், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 5 கழிச்சு இப்பதான் அவரோட 100 படத்துல எனக்கு பாடல் எழுதுறதுக்கு கூப்பிட்டாரு.
கவிஞர் வைரமுத்து பாடல் எழுதும் போது இயற்கை காட்சிகளோடு சேர்ந்துதான் பாடல் எழுதுவதாக நாங்கள் அறிகின்றோம். தாங்கள் எப்படியோ?
நான் அப்படி இல்லைங்க. எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் எழுதுவேன். ஒரு மாதிரி இயற்கை காட்சி எழுதுற இடம் அப்படின்ட்டு மட்டும்தான் இல்லை. எல்லாம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்ல எழுதியிருக்கேன், என்னோட ஆஃபீஸ்ல எழுதிருக்கேன், காஃபி ஷாப்ஸ், இது மாதிரியான இடங்கள், மக்கள் நிறைய இருக்கிற இடங்கள், கூட்டம் இருக்கிற இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுத.
உங்கள் தந்தை வைரமுத்துவை நீங்கள் கவிஞராக பாக்குறீங்களா அல்லது பாடல் ஆசிரியராக பாக்குறீங்களா?
பாடல் ஆசிரியர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவிஞரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட பாடல் ஆசிரியர்.
வாலி கண்ணதாசன் வைரமுத்து எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிடித்த கவிஞர் யார்?
கண்ணதாசன்.
கவிஞர் கண்ணதாசனை பிடிப்பதற்கு என்ன காரணம்?
கண்ணதாசன் அவர்களோட அந்த எளிமையும் அழகும் வந்து ரொம்ப அழகான ஒரு மர்ஜிங் பாயிண்டா இருக்கும் எனக்கு. அதனால கண்ணதாசன் அவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட இதுல வந்து ஒரு கவித்துவம் ரொம்ப அதிகமா மேலோங்கி இருக்கும் அப்பாவோட நிறைய பாடல்கள்ல, மெஜாரிட்டி பாடல்கள்ல. ஆனா கண்ணதாசன் அவர்களோட பாடல்கள்ல வந்து அது கவித்துவம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஒரு லைட்டான ஒரு வெர்ஷன்ல இருக்கும். அதே சமயத்துல ஒரு அழகியல் இருக்கும், சிம்பிளிசிட்டி இருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற முடியற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வாலி அவர்களோடது வந்து ரொம்ப இன்னொரு கான்ட்ராஸ்ட். அவர் வாலி அவர்கள் வந்து ரொம்ப எளிமை வந்து அவ்வளவு ரொம்ப அழகான எளிமை கொடுப்பாரு. அவரோட மெஜாரிட்டி பாடல் எல்லாமே நான் சொல்றது வந்து ஒரு ஆவரேஜா தான் நான் சொல்றேன். அவரோட பாடல்கள் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. ஆனா கண்ணதாசன் அவர்கள் வந்து அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிருப்பாருன்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த சிம்பிளிசிட்டிக்கும் ஒரு கவித்துவத்துக்கும் நடுவுல ஒரு லைன்ல நடந்து போவார். ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இவ்வளவு பக்குவமாக பேசுறீங்க, இது உங்கள் தந்தையிடம் இருந்து வந்ததா?
அப்படி இல்லைங்க, என்னோட குணம் வந்து என்னோட அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான். நிறைய விஷயங்கள் வந்து அம்மா வந்து சொல்லி கொடுத்தது, அம்மாவை பார்த்து பழகினது. ஏன்னா அப்பா கூட வந்து நிறைய நேரம் செலவு பண்ற மாதிரியான சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லை குழந்தையா இருக்கும்போது. வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரிதான் அவரை சந்திப்போம், எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோம். அவர் கூட அவரை வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவரோட ஒரு ரசிகனா தானே இருந்தேன். அவருக்கு நேரமின்மை ஒரு காரணம். நிறைய அவரோட கனவுகளை திருத்திட்டு அவர் போயிட்டு இருந்தாரு. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்து ஒரு எப்பவுமே அவர் பார்த்து ஒரு வியப்போட ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு நல்ல ஒரு ரசிகனா இருப்பேன் அவருக்கு எப்பவுமே. ஆனா மத்தபடி என்னுடைய குணம் கேரக்டர் எல்லாமே எனக்கு எல்லாமே மொழி சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்து அம்மா சொல்லி கொடுத்தது. தினம்
தமிழ்நாட்டில் கோபி காப்பியானது போல் ரஷ்ய எழுத்தாளர் மார்க்சின் கோக்கி ஒரு தமிழ் கவிஞரின் புதல்வருக்கு கார்க்கியாகிவிட்டார். இதிலும் ஒரு கவித்துவம் இருக்கிறதோ?
கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டல் இல்லாத கலக்கலான போட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரப்.